அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர் மரிய மைக்கேல். அமெரிக்க தலைமையிலான கூட்டுப்படையால் தன்னுடைய படைப்பிரிவுகளில் 100 பேர் கொல்லப்பட்டுள்ளதற்கு சிரியா கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளது. கிழக்கு தேயிர் எல் சூர் மாகாணத்தில் நடத்தப்பட்ட இந்த புதிய தாக்குதலை தீவிரவாதத்திற்கு ஆதரவான ஆக்கிரமிப்பு என்று சிரியா வர்ணித்துள்ளது. சிரிய அரசு ஆதரவு படைப்பிரிவுகளால் அமெரிக்க படை ஆலோசகர்கள் தங்கியிருந்த தளம் தாக்கப்பட்டபோது தற்காப்பு நடவடிக்கைகளை கூட்டணிப்படை மேற்கொண்டதாக பென்டகன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிரியாவில் பொருளாதார வளங்களை கைப்பற்றுவதே அமெரிக்காவின் குறிக்கோள் என தாம் நம்புவதாக ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. தரையில் படைப்பிரிவுகளை கொண்டுள்ள அமெரிக்கா, துருக்கி, சிரியா, ரஷ்யா, ஈரான் போன்றவை இடையே மோதல் ஏற்படுவதற்கான ஆபத்து அதிகரித்துள்ளதை இந்த சம்பவம் காட்டுவதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். சிரியாவின் முற்றுகையிடப்பட்ட பகுதியான கிழக்கு ஹவுதாவில் அரசு படையால் நடத்தப்பட்ட சமீபத்திய வான்வழி தாக்குதலில் 30 மேற்பட்ட குடிமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த போர் முடிவடையவே விரும்புவதாக உள்ளூர் வாசி ஒருவர் கருத்து தெரிவித்துள்ளார்.
نحن منذ بداية الثورة نطالب بعدم قصف او
ஆறு வெவ்வேறு இலக்குகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தெருக்களில் மனித உடல் பாகங்கள் மற்றும் சேதமுற்ற வாகனங்கள் சிதறி கிடந்ததாக இதனை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். தலைநகர் டமஸ்கஸின் புறநகரில் கடுமையான அரசு முற்றுகையின் கீழ் கடந்த 4 நாட்களாக தாக்குதலை சந்தித்து வரும் இப்பகுதியில் சுமார் 400,000 பேர் வாழ்வதாக மதிப்பிடப்படுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
வங்கதேசத்தின் முக்கிய எதிர்க்கட்சித் தலைவர் காலிதா ஜியாவுக்கு ஊழல் வழக்கில் 5 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை நியாயமற்றது என்றும் இதற்கு எதிராக வெள்ளிக்கிழமை போராட்டம் நடத்தப்போவதாகவும் ஜியாவின் அரசியல் கட்சியைச் சேர்ந்த மூத்த உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்போவதாக ஜியாவின் வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். ஆதரவற்ற குழந்தைகளுக்கான அறக்கட்டளை ஒன்றுக்கு நிதி அளித்தது தொடர்பாக ஜியா மீது இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் சிறை தண்டனை பெற்றிருப்பதன் காரணமாக இந்த ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் இவர் போட்டியிட முடியாமல் போகும். குழந்தை பருவத்தில் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளான 1,000 பேரிடம் தேசிய மன்னிப்பு கோர உள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் மால்கம் டர்ன்புல் தெரிவித்திருக்கிறார். ஆஸ்திரேலிய நிறுவனங்களில் குழந்தைகள் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளானதாக எழுந்த குற்றச்சாட்டு மீது கடந்த 4 விசாரணையில் 1,000 குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து தேசிய மன்னிப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நாங்கள் மன்னிப்பை விரும்பவில்லை, செயல்பாட்டையே விரும்புகிறோம் என்று கேர் லிவிங் ஆஸ்திரேலேஷியா வலைவினலை சேர்ந்த ஷர்டி தெரிவித்துள்ளார்.
On the day of the apology, we want to see anybody who was licensed.
தேவாலயங்கள், பள்ளிகள், விளையாட்டு மன்றங்கள் உள்ளிட்ட நிறுவனங்களில் பல 10 இந்த தொந்தரவுகள் நிகழ்ந்துள்ளன. பாதிக்கப்பட்டவர்களுக்கான குறைதீர்வு திட்டத்தில் இணையும்படி அவர் மாநில அரசுகளையும் நிறுவனங்களையும் டர்ன்புல் கேட்டுக் கொண்டுள்ளார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தென்கொரியாவில் குளிர்கால ஒலிம்பிக் போட்டி தொடக்க விழாவுக்கு ஒரு நாளுக்கு முன்னர் அந்நாட்டு தலைவர் கிம் ஜாங் உன் பங்கேற்ற ராணுவ அணிவகுப்பை வடகொரியா நடத்தியுள்ளது. வடகொரியா அதனுடைய ராணுவ அணிவகுப்பை பெருமையாக அடிக்கடி கூறிக்கொள்கிறது. ஆனால் தாமதமாக ஒளிபரப்பாகும் தொலைக்காட்சி காணொலிகள் வழியாகவே தகவல்கள் வெளியாகின்றன. இந்த அணிவகுப்பு வழக்கமாக ஏப்ரல் மாதம் நடைபெறும். ஆனால் இதனை முன்னரே நடத்தியிருப்பது குளிர்கால ஒலிம்பிக் போட்டி மூலம் வட மற்றும் தென்கொரிய உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஆனால் வடகொரியாவின் குளிர்கால ஒலிம்பிக் பிரதிநிதி குழுவை தங்கள் அதிபர் சனிக்கிழமை சந்திப்பார் என்று தென்கொரியா அறிவித்துள்ளது. அடுத்த 2 பல 100 மில்லியன் டாலர் மதிப்புள்ள பட்ஜெட்டுக்கு அமெரிக்க நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று மாலை வாக்களிக்க உள்ளன. இன்னொரு முறை அரசு பணி நிறுத்தப்படுவதை தடுப்பது இந்த சட்ட நடவடிக்கையின் நோக்கமாகும். ஆனால் அமெரிக்க அரசின் கடன் வரையறைகள் இதனால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பொது நிதி தொடர்பான பழமைவாதிகளிடம் இந்த நடவடிக்கை கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்றத்தின் கீழ் அவையில் இதற்கு எதிர்ப்புகள் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நடவடிக்கைக்கு இரு கட்சியைச் சேர்ந்த செனட் அவை தலைவர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்தியாவின் உயரிய அடையாளமாக விளங்குவவற்றில் ஒன்றான தாஜ்மஹாலை பாதுகாப்பதற்கான நீண்டகால திட்டத்தை இந்திய அரசு தயாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. 17 கட்டப்பட்ட இந்த நினைவு சின்னம் மாசுபாடு காரணமாக சேதமடைவது தொடர்பாக கவலையடைந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஒருவரிடமிருந்து வந்த புகாருக்கு பதிலளிக்கையில் நீதிபதிகள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர். இந்தோனேஷியாவுக்குள் இருக்கின்ற சிறைச்சாலைகளிலிருந்துதான் நாட்டில் நடைபெறும் 50% போதைப்பொருள் கடத்தல் நடைபெறுவதாக அந்நாட்டின் போதைப்பொருள் தடுப்பு அமைப்பின் தலைவர் பூடி பசஸ்கோ தெரிவித்திருக்கிறார். சிறையில் போதைப் பொருட்களின் விநியோக வட்டத்தை நடத்தி வந்த புள்ளி டோகிமானை கண்டுபிடித்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்.
தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.